الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سبعه يظلهم الله في ظله يوم لا ظل الا ظله امام عادل وشاب نشا في عباده الله ورجل قلبه معلق بالمساجد الى اخر الحديث எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் முஃமின்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கிருந்த போதிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். பேரன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்றைய இந்த ஹுதுபா பிரசங்கத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்குரிய அமானிதமாக கருதி ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வாலிபர்கள் இந்த சமுதாயத்தின் கண்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இன்றைய வாலிபர்கள் நாளை இந்த சமுதாயத்தின் தலைவர்கள். அவர்கள் இன்று முறையாக வழிகாட்டப்படுவார்கள் என்று சொன்னால், நாளை இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு அவர்களை ஒரு அடிப்படை காரணமாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு முறையான வழிகாட்டல் இல்லை என்று சொன்னால், எதிர்காலத்திலே சிறைச்சாலைகளிலும் அங்கும் இங்கும் சீரழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம், அந்த வாலிபர்களின் சிந்தனையில் இருக்கிறது, இந்த பருவம் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பருவம் என்று. அருமை வாலிபர்களே, இந்த பருவம் இந்த துனியாவை அனுபவிப்பதற்காக தரப்பட்ட பருவம் அல்ல. மாறாக, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், இக்தனிம் கம்சன் கபுல கம்சின், ஐந்து சந்தர்ப்பங்கள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஐந்து சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக சொன்ன விடயம், ஷபாபக கபுல ஹரமிக், உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாலிபத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாலிபம் துன்யாவை அனுபவிப்பதற்காக தரப்பட்ட பருவம் அல்ல, என்ஜாய் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்ட பருவம் அல்ல. எல்லோருடைய சிந்தனையிலும் இருக்கிறது, இந்த பருவத்தில் நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் வயது போன பிறகா இந்த உலகத்தை அனுபவிப்பது? இப்போது இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை சுகண்டிகளை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் முடிகள் நரைத்ததன் பிறகா இந்த உலகத்தை அனுபவிப்பது என்ற சிந்தனையில் வாலிபர்கள் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை அருமையான வாலிபர்களே, இந்த பருவம் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது
இந்த பருவத்தில் எங்களுடைய உடம்பில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் வீரம், எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் தைரியம், இந்த தீனை வளர்ப்பதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் கலிமா சொன்னவர்கள் தலை நிமிர்ந்து என்றும் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே என்றும் இந்த இஸ்லாமியர்கள் தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை வரக்கூடாது. எல்லா இடங்களிலும் கலிமா சொன்னவர்கள் கண்ணியமாகவே வாழ வேண்டும். அருமையான வாலிபர்களே, இதற்காக வேண்டி எங்களுடைய தைரியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் இந்த உலகத்தை அனுபவிப்பதிலும் மனசு போன போக்கிலே எங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதிலும் நாம் இருந்து விடுவோம் என்று சொன்னால் நாமும் நஷ்டவாளிகள். கலிமா சொன்ன அனைவரும் மிக பெரும் நஷ்டத்துக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த பருவம் பாவமான சிந்தனைகள் ஏற்படும் பருவம் தான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் ஒரு பருவம் தான். ஆனால் அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்து எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற வழியும் எங்களுக்கு காட்டி தரப்படாமல் இல்லை. கண் சொல்லுகிறது ஹராமானதை பார்க்கும்படி அல்லாஹ் வழிவகுத்து தந்திருக்கிறான். உனக்கு இந்த கெட்ட சிந்தனை வரும்போது உன்னுடைய பார்வையை எப்படி பாதுகாக்க வேண்டும்? எபன ஆதம் இன்னா ஸாக பஸருக இலா மா ஹர்ரம்து அலைக, உன்னுடைய பார்வை ஆதமுடைய மகனே, உன்னுடைய பார்வை நான் உனக்கு ஹராமாக்கியதை பார்க்கும்படி உன்னோடு போராட்டம் செய்கிறதா? ஃபகத் ஆன்துக அலைஹி பிதபகதைனி ஃபாத்பிக், அந்த பார்வைக்கு எதிராக உனக்கு இரண்டு மூடிகளை தந்து நான் உதவி செய்திருக்கிறேன். அதன் மூலமாக உன்னுடைய கண்களை மூடிக்கொள் என்று பாவத்தை விட்டும் எங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான். ஆதமுடைய மகனே, உன்னுடைய நாவு நான் உனக்கு ஹராமாக்கியது விடயத்திலே பேசும்படி உன்னோடு போராட்டம் செய்கிறதா? நான் உனக்கு அந்த நாவுக்கு எதிராக இரண்டு மூடிகளை தந்து உனக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், அதன் மூலமாக உன்னுடைய வாயை மூடிக்கொள் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பாவத்தை விட்டும் ஒவ்வொரு மனிதனும் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவமான சிந்தனை வரக்கூடிய பருவம் தான் இந்த வாலிப பருவம். ஆனால் இந்த வாலிபத்தை ஒரு மனிதன் கட்டுப்படுத்தி அல்லாஹுவின் வழிபாட்டில் கழித்து விடுவான் என்று சொன்னால் மிக பெரும் கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெளிவுபடுத்தினார்கள், சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, கியாமத்துடைய நாளையில் எந்த நிழலும் இல்லாத அன்றைய நாளையில் அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் தான் இருக்கும். அந்த அல்லாஹுவினுடைய நிழலில் ஏழு விதமான கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்க தயாராக இருக்கிறார். அந்த ஏழு விதமான கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுவின் வழிபாட்டில் கழித்தவர்கள். இந்த வாலிபர்கள் எல்லாம் இந்த பருவத்தை அல்லாஹுவின் வழிபாட்டில் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதில் அல்லாஹுவின் பொருத்தத்தை சம்பாதிப்பதில் அந்த சுவனவாதிகளாக மாறும் விடயத்தில் வாலிபத்தை கழிப்பார்களோ, அப்படியான வாலிபர்களுக்கு அன்றைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தன்னுடைய நிழலில் இருந்து நிழல் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்படி இல்லாமல் இந்த வாலிபத்தை தனது மனசு போன போக்கிலே செலவழித்து விட்டு இந்த உலகை விட்டும் பிரிந்து விடுவோம் என்று சொன்னால் இந்த வாலிபத்துக்கு என்று தனி கேள்வி இருக்கிறது. அன் ஷபாபிஹி ஃபீமா அபலா, இந்த வாலிபத்தை முழுமையான வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள்ளால் வாலிபமும் கட்டுப்படத்தான் போகிறது. இருந்தாலும் கூட இந்த வாலிபத்துக்கு என்று தனி கேள்வி இருக்கிறது. இந்த வாலிபத்தை எந்த விடயத்தில் நீ செலவழித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் வரையில் காலை நகர்த்த முடியாது. அருமை வாலிபர்களே, எங்களை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பாவமான சிந்தனைகள் வரத்தான் செய்யும். அந்த நபிமார்களும் அந்த சஹாபாக்களும் அந்த இமாம்களும் இந்த வாலிபத்தை எவ்வளவு மோசமான சூழலில் இருந்தும் கூட பாவமான சிந்தனைகளை ஏற்படுத்தும் பலவிதமான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டும் கூட தங்களை எப்படி கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியாமல் இல்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இருட்டான அறைக்குள்ளால் இருக்கிறார்கள். அழகான ஒரு பெண்மணி உள்ளே இருக்கிறாள். சுலைஹா என்ற பெண்மணி அவர்களாக தன்னை பாவத்தின் பக்கம் அழைத்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வயோதிபராக இருக்கவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபராகத்தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை பயந்தார்கள். தன்னுடைய வாலிபத்தில் பலவிதமான எண்ணங்கள் ஏற்பட்டும் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்தினார்கள். எனக்கும் உங்களுக்கும் என்னென்ன சிந்தனைகள் வருகிறதோ அதே சிந்தனை, அந்த நேரத்தில் அதே உணர்வு அந்த ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லாமல் இல்லை. இருந்தும் கூட தன்னை கட்டுப்படுத்தினார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்தினான், நாளை மறுமையிலும் அவர்களை கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஹதரத் அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன் அந்நிய அரசரினால் கைது செய்யப்பட்டார்கள். மூன்று விதமான சோதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று, அவர்களை இருட்டான அறைக்குள்ளால் அடைக்கப்பட்டு ஒரு அழகான பெண்மணி உள்ளே அனுப்பப்பட்டார்கள். காலையில் வரும்போது இந்த வாலிபரை பாவத்துக்குள்ளாக்கிவிட்டுதான் வெளியேற வேண்டும் என்று அந்த பெண்மணி உள்ளே அனுப்பப்பட்டால் காலையில் வெளியே வந்து, மன்னரே, என்னை ஒரு மனிதனிடத்தில் அனுப்பினீர்களா அல்லது ஒரு மரத்திடத்தில் அனுப்பினீர்களா? என்னை ஒரு மனிதனிடத்தில் அனுப்பினீர்களா அல்லது ஒரு கல்லிடத்தில் அனுப்பினீர்களா என்று அந்த மன்னரிடம் கேட்டார்கள். காரணம் கேட்ட நேரத்தில் சொன்னால் அந்த பெண்மணி, மனிதனாக இருந்தால் ஆடி இருக்க வேண்டும், அசைந்திருக்க வேண்டும், கல்லு போன்று ஆடாமல் அசையாமல் இருக்கிறார்களே என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கேட்டார்கள், அப்துல்லா, எப்படி உனக்கு இந்த கட்டுப்பாடு போட்டாய்? மன்னரை பார்த்து சொன்னார்கள் ஹஜரத் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன், மன்னரே, இந்த பொம்புளைய காட்டி என்னுடைய ஈமானை கலட்ட போகிறாயா? ஒரு காலமும் கலட்ட முடியாது. இந்த பொம்புளைகளை கண்டு பரிபோற ஈமான் இல்ல, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான். எப்படி கட்டுப்பாடு போட்டிருந்தார்கள்! ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். அருமை வாலிபர்களே, இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்பட்டால் பாவம் செய்வோமா இல்லையா என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. காரணம் என்னவென்றால், இன்றைய வாலிபர்கள் பாவத்தை நாடி பல மணித்தியாலங்கள் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் விட்டு விடுவார்களா? அருமை வாலிபர்களே, இரக்கமாக சொல்லுகிறோம், கண்ணியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுவோம். பாவ சிந்தனை வரக்கூடிய பருவம் தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்குரிய ஒரு வீரமும் தைரியமும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பருவம். இப்படியான பருவத்தில் நானும் நீங்களும் கட்டுப்பாடு போடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் கண்ணியம் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு வாலிபர் பள்ளிக்கு சென்று வரும் வழக்கமுடையவராக இருந்தார். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்மணி வாயலுக்கு வந்து அந்த வாலிபரை பாவத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். இவர்களும் தன்னுடைய தக்வாவின் காரணமாக அந்த பெண்ணுடைய அழைப்புக்கு ஆளாகவில்லை. ஒரு நாள் இந்த மனிதனும் மனிதன் என்ற வகையில் அந்த பெண்ணுடைய அழைப்புக்கு பின்னால் போய்விட்டார்கள். வாயலுக்கு சென்றவுடன் ஒரு ஆய சிந்தனையில் வந்தது, இன்னல்லதீன தகவு உடையவர்கள்டைய ஊசலாட்டங்கள் ஏற்படும் என்றால் அவர்கள் சிந்தனை பெற்றுக் கொள்வார்கள் என்ற ஆய சிந்தனையில் வந்தவுடன் மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். அந்த பெண்மணி அந்த வாலிபரை தூக்கிச் சென்று அவருடைய வீட்டு வாயலில் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். தகப்பன் வெளியே வந்து பார்க்கிறார், மகன் மயக்கமுற்று கிடக்கிறார்கள். மயக்கம் தெளிந்தவுடன் நடந்த சம்பவத்தை கேட்டார்கள். சம்பவத்தை கூறிய மகனிடம், என்ன ஆயத்து மகனே உனக்கு சிந்தனையில் வந்தது என்று கேட்டார்கள். ஆயத்தை திரும்பவும் மோதி காட்டினார்கள், அதே இடத்தில் மௌத்தாகி விட்டார்கள். இரவோடு இரவாக ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்பட்டது, காலையில் கபரடிக்கு சென்று ஜனாதாவை தொலைவைத்து விட்டு ஒரு ஆயத்தை ஓதினார்கள். அல்லாஹுவின் சன்னிதானத்தை பயந்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இரண்டு சுவனம் இருக்கிறது என்ற ஆயத்தை ஓதினார்கள். ஒரு சப்தம் வந்தது, அந்த இரண்டு சுவனத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான். அருமை வாலிபர்களே, அந்த சுவனங்களை அடையும் ஆசை எங்களுக்கு இல்லையா? ஏன் மனசு போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில்? இந்த உலகத்தை அனுபவிக்கும் பருவம் என்ற சிந்தனையில் இருக்கிறோம். எங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், இந்த தீன் உலகத்தில் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வோம். அந்த அருமை சஹாபாக்கள், நபிமார்கள் எல்லோரும் இந்த வாலிப பருவத்தை எப்படியெல்லாம் இந்த தீனுக்கு உதவியாக ஆக்கினார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு ஒரு சிலையுடைய தலையில் கோடாலியை போட்டார்களே, எந்த பருவத்தில்? குர்ஆன் சொல்லுகிறது, அந்த பருவம் வாலிப பருவம் என்று சொல்லுகிறது. தப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கு வெறுமனே 17 வயது. 17 வயதில் அந்த காலத்தில் எதனை சாதித்திருக்கிறார்கள் அருமையானவர்களே? இந்த காலத்தில் அந்த வயதை உடைய வாலிபர்கள் இந்த பூமிக்கு மேலால் இந்த நாட்டில் இஸ்லாம் தலை நிமிர்ந்த, முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன சாதிக்கிறார்கள்? ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்தில் ஒருவரை படுக்க போட வேண்டும். காபிர்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையில் யாரை படுக்க போட்டார்கள்? ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலியுடைய வயது எவ்வளவு தைரியமாக படுத்தார்கள், என்ன நடக்க போகிறது? ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற சிந்தனையில் வந்து வெட்ட போகிறார்கள். ஆனால் தைரியமாக படுத்தார்கள். என்ன, அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலியுடைய வயது எத்தனை? வெறுமனே 19 வயது. 19 வயதில் இந்த உலகத்தில் தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதனை சாதித்திருக்கிறார்கள்? அதே ஹதரத் அலி தபூக்குடைய யுத்தத்தில் காபிர்களின் புறத்தில் இருந்து அம்ர் இப்னு அப்துபுத் என்பவன் பெரும் வீரன் அழைப்பு விடுக்கிறான், என்னோடு தாக்குதல் நடத்த யார் தயாராக இருக்கிறார்கள்? ஒவ்வொரு சஹாபாக்களும் அடுத்தவரின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே ஹஜ்ரத் அலி எழுந்து நின்றார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், அலியே, யார் அழைப்பு கொடுப்பது தெரியுமா? அம்ர் இப்னு அப்துபுத் அழைப்பு கொடுக்கிறான். தைரியமாக சென்றார்கள். தாக்குதல் ஆரம்பமானது, புழுதி கிளம்பி விட்டது. யார் யாரை தாக்குறார்கள் என்று விளங்கவில்லை. சிறிது நேரத்தின் பின் அல்லாஹு அக்பர் என்ற சப்தம் வந்தது. விளங்கிக் கொண்டார்கள், ஹஜ்ரத் அலி வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலியுடைய வயது எத்தனை? வெறுமனே 24 வயது. 24 வயது வாலிபர்கள் எதனை சாதித்திருக்கிறார்கள் அந்த காலத்தில்? ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது ஒரு ஜமாத்தை தயார் செய்து விட்டு சென்றார்கள். ஹதரத் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜமாத்தை அனுப்பி வைத்தார்கள். அந்த படை தளபதி ஹதரத் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு, அந்த நேரத்தில் ஹதரத் உசாமாவுடைய வயது வெறுமனே 17 வயது. 17 வயதில் ஒரு படைக்கு தலைமை தாங்கி செல்லுவதாக இருந்தால், இந்த தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் எதனை சாதித்திருக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரயிசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனின் விரிவுரையாளர்களின் தலைவர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அந்த இப்னு அப்பாஸுடைய வயது வெறுமனே 15 வயது. 15 வயதில் இந்த உலகத்தில் எதனை சாதித்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறங்குகிறது. அந்த வஹீயை எழுதுவதற்காக வேண்டி ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். நியமிக்கப்படும் போது ஹதரத் ஸைதுடைய வயது வெறுமனே 11 வயதில் வஹீயை கியாமத்து நாள் வரையில் வரக்கூடிய இந்த மக்களுக்காக வேண்டி குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை, குர்ஆனை எழுதி பாதுகாப்பதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். எத்தனை வயது சிறுவர்? 11 வயதை உடையவர்கள். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஜமால் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பொறுப்பை அதே ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த நேரத்தில் ஹதரத் ஸைதுடைய வயது வெறுமனே 22. ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 10 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக ஆகினார்கள். தன்னுடைய 20வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஹதரத் அனஸ் தன்னுடைய 97வது வயதில் சொல்லுகிறார்கள், என்னுடைய 87 வருட காலத்தை என்னுடைய 10 வயதில் இருந்து இதுவரைக்கும் தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 87 வருடத்தை செலவழித்து விட்டேன் என்பதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அருமை வாலிபர்களே, எங்களுடைய வாழ்க்கை இந்த ஊரில், இந்த பூமிக்கு மேலால், இந்த உலகத்தில் தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களால் எதுவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். இந்த பூமிக்கு மேலால் களிமா சொன்னவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அருமை வாலிபர்களே, மனசு போன போக்கில் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும் பருவம் அல்ல. எங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வோம். எல்லோருடைய சிந்தனையிலும் இருக்கிறது இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக தரப்பட்ட பருவம் என்று. நானும் உங்களுடைய அதே பருவத்தில் இருந்து உங்களுடைய உணர்வுகளை நானும் அறிந்து உங்களிடம் இரக்கமாக சொல்லுகிறேன். தீனுக்காக வேண்டி தீனை தன்னுடைய வாழ்க்கையில் எடுப்போம். அந்த அருமை சஹாபாக்களும், அந்த நபிமார்களும், அந்த பெரியார்களும் இந்த உலகத்தில் தீன் மேலோங்க வேண்டும், கலிமா சொன்னவர்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்ன முறைகளை எல்லாம் கையாண்டார்களோ அதே முறையை நானும் நீங்களும் கையாளுவோம். இதற்கு பிறகும் எங்களுக்கு இதனை சாதிக்க இடம் இருக்கிறது. சஹாபாக்கள் நபிமார்கள் மாத்திரமல்ல, தாரிக் இப்னு ஸியாத் ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவருடைய வயது வெறுமனே 16 அல்லது 17 வயதுதான். முஹம்மது இப்னு காசிம் சிந்து பகுதியை வெற்றி கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய வயது வெறுமனே 16 அல்லது 17 வயதுதான். அருமை வாலிபர்களே, எங்களுக்கும் சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் தீன் மேலோங்க வேண்டும். எங்களுடைய நற்குணங்களை சீர்திருத்திக் கொள்வோம். மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அந்த வாலிபர்கள், அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தில் தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதனை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள்? இந்த இஸ்லாம் வாளால் பரவவில்லை, நற்குணத்தால் பரவி இருக்கிறது. எங்களுடைய தைரியத்தையும் வீரத்தையும் அடக்கி நாம் நல்ல குணம் உடையவர்களாக எங்களை சூழ இழப்பவர்களோடு நல்ல முறையில் நடந்து அவர்களின் உள்ளங்களை வெற்றி கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரும் இந்த உலகத்தில் கிடைக்கும் கண்ணியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரும் கண்ணியமானவர்கள். கண்ணியத்துக்குரிய முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால் எங்களை சூழ இருப்பவர்களின் உள்ளத்தில் எங்களை பற்றிய அன்பும் நேசமும் போடப்படுவதுதான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ இருந்தவர்களின் உள்ளத்தில் அவர்களை பற்றிய கண்ணியம் போடப்பட்டிருந்தது. எங்களை பற்றிய ஒரு குரோதமும் விரோதமும் எங்களை சூழ இருப்பவர்களின் உள்ளத்தில் போடப்படுகிறதா? இதுதான் இந்த பூமிக்கு மேலால் எங்களுக்கு கிடைக்கும் முதல் கேவலம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். ஏதோ இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை தீனை விட்டும் தூரமாக அஹ்லாக் இல்லாமல் நற்குணம் இல்லாமல் முறை தவறி எங்களுடைய வாழ்க்கையை கழித்திருந்தாலும் கூட இன்னமும் எங்களுடைய நேரம் மீதமாக இருக்கிறது. இதற்கு பிறகும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் எங்களை விடவும் பெரும் பெரும் பாவிகள் எல்லாம் இந்த உலகத்தில் திருந்திய வரலாறு இருக்கிறது. இந்த உலகத்தில் பெரும் சாதனைகளை படைத்த வரலாறு இருக்கிறது. ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கல்லு மனசு உடையவராக இருந்தார்கள் ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹில் ஹஜரத் உமரை பற்றி சொல்லுவான், உங்களுடைய பெண் குழந்தைகளை உங்களுடைய கரங்களினால் புதைப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? உமரிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள். 10 குழந்தைகளை ஒரே நேரத்தில் புதைத்தாலும் உள்ளம் எந்த மாற்றமும் ஏற்பட மாட்டாது. இப்படியாக இருந்த அந்த உமர் அவருடைய எதிர்காலம் ஒரே ஒரு ஆயத்தை காரணமாக வைத்து இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி என்ற ஆயத்தை படித்தார்கள். வாழ்க்கையை மாற்றினார்கள். எதிர்காலம் எப்படி இருந்தது? திமஸ்கில் ஒரு வெள்ளம் வருகிறது, எந்த உயிரிழப்பும் கிடையாது. ஒரே ஒரு நாய் செத்து போனது, செத்து போன நாய்க்காக வேண்டி கண்ணீர் வடித்தார்கள். ஏ உமரே, உன்னிடத்தில் நாளை கியாமத்துடைய நாளையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், உமரே உன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாய் செத்து போன என்று உன்னிடத்தில் கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய் உமரே என்று செத்துப்போன ஒரு நாய்க்காக அழும் அளவுக்கு தங்களை மாற்றினார்கள். அருமை வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஹதரத் உமர் இந்த பூமிக்கு மேலால் எத்தனை சாதனை படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஏன் எனக்கும் உங்களுக்கும் முடியாது? ஹதரத் அப்துல்லா இப்னுல் மஸ்லமா அல் கனபி நைட் கிளப் நடத்தி வந்தார்கள் மக்கா. ஒரு நாள் மக்காவில் அவர்களுடைய அந்த விடுதியில் இருக்கிறார்கள். ஒரு படை மக்காவுக்குள்ளால் வருகிறது. கேட்டார்கள், இந்த நேரத்தில் என்ன படை இங்கு வருகிறது? சொல்லப்பட்டது, முஹம்மது இப்னு ஷுபா உடைய ஹதீஸ் பாட வகுப்பு நடைபெறப் போகிறது. சென்றார்கள், இமாம் இடத்திலே சென்று நீ எனக்கும் ஹதீஸ் படித்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். முஹம்மது இப்னு ஷுபா இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த நிலையில் ஹதீஸ் படிப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னார்கள். வாளை கழுத்தில் வைத்தார், வைத்து சொன்னார், எனக்கு ஹதீஸ் படித்து தரவில்லை என்றால் உன்னுடைய கழுத்தை எடுத்து விடுவேன் என்று சொன்னார்கள். உடனே ஒரு ஹதீஸை சொன்னார்கள், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித், உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் நாடியதை செய்து கொள் என்ற ஹதீஸை சொன்னார்கள். இந்த ஒரே ஒரு ஹதீஸ் அந்த அப்துல்லாஹி இப்னுல் மஸ்லமா அல் கனபி உடைய உள்ளத்தில் பட்டது. வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். திரும்பி வந்து நைட்கப் தன்னுடைய சகாக்களிடம் சொன்னார், இதற்கு பிறகு இந்த விபச்சார விடுதி திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவிலே மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இருந்தார்கள். அவர்களிடம் போய் ஹதீஸை படிக்க ஆரம்பித்தார்கள். பல வருட காலங்களாக ஹதீஸை படித்துவிட்டு திரும்பி தங்களுடைய ஊருக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, மாணவர்களுக்கு ஹதீஸை படித்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். இவர்களுடைய ஆயிரக்கணக்கான மாணவர்களில் ஒருவர் தான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிரந்தத்தில் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரும் சாதனையாளராக மாறினார்கள். நானும் நீங்களும் ஓரிரு ஹதீஸுகள் அல்ல, ஓரிரு ஆயத்துகள் அல்ல, முழு ஆயத்தையும் படித்து விட்டோம், எல்லா ஹதீஸுகளையும் விளங்கி விட்டோம். இன்னமும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் தயாராகவில்லையா? சாதனைகளை படித்து படித்து வாழ்க்கையை கழிக்கிறோம். சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இல்லையா? அருமை வாலிபர்களே, இரக்கமாக சொல்லுகிறோம், கண்ணியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு இன்னமும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம், வாழ்க்கையில் பெரும் சாதனையாளராக மாறலாம். இந்த நாட்டில் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் தேவை இருக்கிறது. அதற்கு ஆரம்பமாக எங்களுடைய பகுதியை திருத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கலிமா சொன்ன பேரளவில் உள்ள முஸ்லிம்களாக இல்லாமல் ஒவ்வொரு பகுதியையும் இஸ்லாத்தின் அடிப்படையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நற்குணங்கள், அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குணங்களை பரப்பினார்களோ அதை அடிப்படையாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையை ஆக்க வேண்டும். ஏதோ மனசு போன போக்கில் வெறுமனே வாழ்க்கையில் அரவாசி தீனை பின்பற்றி விட்டு இன்னும் அரவாசி தீனை விட்டு விடுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு தொழும்படி ஏவுங்கள் தொழுகிறோம், எங்களுடைய உடுப்புட விஷயத்துல கையடிக்க வேண்டாம். தொலை சொல்லுங்க தொழுகிறோம், எங்கட முடி அல கையடிக்க வேணாம். நாங்க நினைக்கிற மாதிரிதான் எங்களுக்கு என்ன ஃபேஷன் இந்த உலகத்துல தற்காலத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கதோ அப்படிதான் நாங்க எங்கட செயல்பாடுகளை கொண்டு போவோம். இப்படி சொல்ற ஒரு கூட்டம் பூமிக்கு மேலால உருவாகி விடுவார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது இவர்களுக்கு முதலாவது தண்டனை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இப்படியான ஒரு கூட்டம் உருவாகிவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கும் முதல் தண்டனை கேவலமே கேவலம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களால் தலை தூக்க முடியாது. இதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான தீன் இல்லை. எங்களை மாற்றிக்கொள்வோம். எங்களுடைய பகுதியில் எங்களுடைய வாழ்க்கையில் தீனில் பெரும் குறை இருக்கிறது. ஆரம்பமாக எங்களை நாங்கள் பூர்த்தி ஆக்குவோம். அல்லாஹு தஆலா எல்லா அடிப்படையில் உள்ளவர்களையும் எங்களுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக, மக்ஃபிரத் செய்தருள்வாயாக, எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, இந்த நாட்டு முஸ்லிம்களை கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எப்படித்தான் இருந்தாலும் நாம் கலிமா சொன்னவர்கள் யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய அந்த அந்நிய காவிர்களுக்கு முன்னால் தலை குனிய வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடாதே அல்லாஹ். கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மூத்தாக தௌஃபீக் செய்தருள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.